ගරුණ ජිත්මත් මණ්ඩාර මැතිතුමා.
ගරුණියෝජ්‍ය කතානායකතුමනි, මේ පාර්ලිමේන්තුවේ හිටපු මන්ත්‍රීවරු කීප දෙනෙක්ගේ, විශේෂයෙන් ජිනදාස නියතපාල මැතිතුමාගේත්, ඒ වගේ මල්හා ජස්වර් මැතිතුමාගේත්, සුසේදාසන් මැතිතුමාගේත් ශෝක ප්‍රකාශ යෝජනාව පාර්ලිමේන්තුවට ගේන වෙලාවේ විශේෂයෙන්ම මතක් කරන්න ඕන ජිනදාස නියතපාල කියන කෘතහස්ස දේශපාලඥයා. ඒ වගේම අපේ පවුලේ බොහොම කිට්ටු මිතුරයි වගේම අපේ දේශපාලන ගුරුවරයෙක් වෙච්ච හිටපු මන්ත්‍රී නියතපාල මැතිතුමා ගැන වචනයක් කතා කරන්න ඕන. එතුමා එක්සත් ජාතික පක්ෂයේ ශක්තිමත් කරන්න, එක්සත් ජාතික පක්ෂයේ ආරම්භයේ ඉඳලා ශක්තියක් දුන්න එක්සත් ජාතික පක්ෂයේ පතාක යෝධේ. එතුමා දේශපාලඥයෙක් විදිහට එතුමා ඉස්සල්ලාම් පාර්ලිමේන්තුවට ආවේ 1960 මාර්තු මැතිවරණේ. මගේ පවුලේ මිත්‍රයෙක් කිව්වේ, මගේ ආදරණීය පියතුමත් ජිනදාස නියතපාල මැතිතුමත් 1960 පාර්ලිමේන්තුවට ආව විතරක් නෙවෙයි, එතුමා දෙක දෙන්න බොහොම කිට්ටු මිත්‍රය වුණා. ඒ වගේම එතුමා 1960 එක්සත් ජාතික පක්ෂයෙන් පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා, එතුමාට පුළුවන් වුණා 1989 නැවත වරක් ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ මන්ත්‍රීවරයෙක් විදිහට මේ පාර්ලිමේන්තුවට එන්න. ඒ කියන්නේ පක්ෂ දෙකම නියෝජනය කරමින් මේ පාර්ලිමේන්තුවට ආපු මන්ත්‍රීවරයෙක් විදිහට ඉතිහාසගත වෙනවා. ඒ වගේම එතුමා එවකට තිබ්බ සෙනෙට් සභාවේ මන්ත්‍රීවරයෙක් විදිහට 1968 පත් වෙලා සෙනෙට් මන්ත්‍රීවරයෙක් විදිහට කටයුතු කළා තියෙනවා. ඒ වගේම පළාත් පාලන දේශපාලනේ 1962 කෝට්ටේ නාගරික මන්ත්‍රීවරයෙක් වෙලා තියෙනවා. ඊට පස්සේ 67 කොළඹ මහනගර සභාවේ නාගරික මන්ත්‍රීවරයෙක් කියලා තියෙනවා. මේකෙන් පේනවා දේශපාලනේතුමා හැම තරාතිරමක හැම ශේෂ්ත්‍රයකම නියෝජනය කරන්න හැකියාවක් ලැබිලා තියෙනවා. ඒ හැම අවස්ථාවකම එතුමා මොම දක්ෂ ක්‍රියාකාරී දේශපාලනඥයෙක්, කතිකේ විප්ලවවාදියෙක් කියලා තියෙනවා. එතුමා වයස 89ක් පමණ ජීවත් වුණා. එතුමා අවසාන කාලයේ දක්වා දේශපාලනයේ හිටියා. 1946 කොළඹ ෆාම් කෝට් මන්ත්‍රියෙන් එක්සත් ජාතික පක්ෂය ආරම්භ කරන වෙලාවේ ඒකේ හිටපු සමාජිකයෙක් එතුමා. තරුණ පෙරමුණේ ප්‍රධාන ලේකම්වරයා විදිහට එක්සත් ජාතික පක්ෂයේ එතුමා අවුරුදු 15ක් කටයුතු කළා තියෙනවා. 1956 ඉඳලා 71 වෙනකම්. ඒ වගේම පක්ෂ උපසභාපතිවරයෙක් විදිහට, පක්ෂ මහලේකම්වරයා විදිහට එතුමා එක්සත් ජාතික පක්ෂයේ තියෙන සියලු තනතුරු පොබවලා තියෙනවා. ඒ වගේම එක්සත් ජාතික පක්ෂයේ පළමෙනි මැයි දිනයේ සමරද්දී 1957 එතුමාගේ ප්‍රධාන සංවිධායකවරයලා තියෙනවා. යම් යම් අර්බුද නිසා එක්සත් ජාතික පක්ෂයෙන් එතුමා ගියත්, එතුමා එක්සත් ජාතික පක්ෂයේ නැවත සම්බන්ධ වෙලා මට මතකයි කටයුතු කරා. දේශපාලඥයෙක් විදිහට මට මතකයි අපි දේශපාලනට ඉද්දී අපි එක්සත් ජාතික පක්ෂයේ ශිෂ්‍ය පෙරමුණ, සමවාදී ශිෂ්‍ය පෙරමුණ ආරම්භ කරද්දී මට මතකයි නියතපාල මැතිතුමා අපි සිරිකොත මන්දිරයට ගියාම අපිට ඒ සම්බන්ධව පන්ති පවත්වපු ආකාරය, එතුමා අපිට ඒ සම්බන්ධ මාර්ගය කියලා දුන්න ආකාරය, එතුමා මේ රටේ එක්සත් ජාතික පක්ෂයේ ශක්තිමත් කරන්න විශාල වැඩ කොටසක් අද අපිට මේ දේශපාලනය කරන්න ගුරුහුරුකම් එතුමා දීලා තියෙනවා. මට මතක අපිත් එක්ක දේශපාලනය කරපු පිරිස අතරේ, අපිව ගෙනා පිරිස අතර අද විශාල පිරිසක් පාර්ලිමේන්තුවේ ඉන්නවා. දහිත ඉම්තියාස් බාකි මාකර මැතිතුමා, මහින් ගුණසේකර, පාලිත පැල්පොළ, අපි වගේ විශාල පිරිසක්. ඒ වගේම අද එතුමාගේ දියණියක් විවාහ කරගෙන ඉන්නවා. අපි දේශපාලනයකට ආරම්භ කරපු අපි චිත්‍රපටි සංස්ථාවේ සභාපති සිතේන්ද්‍ර සේනාරත් මැතිතුමා, නියතපාල මැතිතුමා අපිට එක පැත්තකින් හොඳ දේශපාලනඥයෙක් වුණා, ගුරුවරයෙක්, හිතවතෙක් වුණා. අනිත් පැත්තෙන් එතුමාට මම නොකියම් බෑ, එතුමා එක්සත් ජාතික පක්ෂය මාට සිය රට පත්තරේ ආරම්භ කරන්න ඒක ගිනියන්න කටයුතු කරා. ඒ වගේම එතුමා පුවත්පත් කීපයක යුක්තිය, සිලෝන් ගාඩියන්, දිනපතා, සතිපතා වගේ පත්තරවල ප්‍රධාන කර්තෘවරයා. එතුමා එහෙනම් දේශපාලනයේ අනිත් ශ්‍රේෂ්ඨවල විශාල දශකම් හැකියාවන් දැකලා තියෙනවා. මම දැකලා එතුමා ලෙඩ ඇඳේ ඉද්දිත් මට මතකයි, සමහර අපි මොකක්ද රූපවාහිනී වැඩපිළිවෙල සටහනක් කතාවක් කරොත් අපිට දුරකථනයෙන් කතා කරලා අපිට එතුමා ආශිර්වාද කරනවා. එතුමා අපිට ඒ සම්බන්ධව විග්‍රහයක් දෙනවා. ඒ වගේ බොහොම කෘතාස්ස දේශපාලනඥයෙක්, ලංකාවේ දේශපාලනයේ එක්සත් ජාතික පක්ෂයට විශාල මෙහෙයක් කරපු බොහොම ශක්තියක් වෙච්ච දේශපාලනඥයෙකුද නියතපාල මැතිතුමා මං අඳුන්ලා දෙනවා. ඒ වගේ මගේ ආදරණීය පියතුමාගේ සමකාලීන මිත්‍රයේ පවුලේ හිතවතෙක්, එතුමාගේ පවුලේ සම්බන්ධකම අපි තාම තියෙනවා. එවැනි දේශපාලනඥයෙක් ගැන කතා කිරීමට අවස්ථාව ලැබීම ගැන මම සන්තෝෂ වෙනවා. ඒ වගේම නියතපාල මැතිතුමාව ගෞරවයෙන් මම සිහිපත් කරනවා. ඒ වගේම අද එතුමාගේ දරුවන්ටත් පවුලේ ඥාතීන්ටත් මගෙත්, ඒ වගේම අපේ පක්ෂෙත්, ඒ වගේම මගේ පවුලෙත් කනගාටු චෝකය ප්‍රකාශ කරමින් ජිනදාස නියතපාල මැතිතුමාට නිවන් සුව ප්‍රාර්ථනා කරනවා. ඒ වගේම ධර්මතාවන අල්හා ජස්වර් මැතිතුමා, අල්හා අස්වර් මැතිතුමත් අපිත් පාර්ලිමේන්තුවට ආවේ 1989. මට මතකයි එතුමා දාවේ මේ රට අඳුන්ලා දුන්න අලුත් පාර්ලිමේන්තු ක්‍රමයේ තුල අපි ආසන දිස්ත්‍රික්ක නියෝජනය කරමින් එනකොට එතුමා පාර්ලිමේන්තුවට ආවේ ජාතික ලැයිස්තුවේ. ඒකට එක්සත් ජාතික පක්ෂයේ නායකයා, මේ රටේ ජනාධිපතිවරයා වෙලා හිටියේ රණසිංහ ප්‍රේමදාස මැතිතුමා. රණසිංහ ප්‍රේමදාස මැතිතුමා එක එක ශ්‍රේෂ්ඨවල දක්ෂයෝ ජාතික ලැයිස්තුවට ඉදිරිපත් කළා. අස්වර් මැතිතුමත් එක මුස්ලිම් ජාතිකේ දක්ෂ කතිකේ, දක්ෂ විවාදකේ. ඒක නිසා මේතුමා ජාතික ලැයිස්තුවෙන් ආවා. මට මතකයි එතුමා අපි ඉස්සලම අඳුනාගත්තේ අපේ මිත්‍ර ඉම්තියාස් වාකී මාක මැතිතුමාගේ පියා, මේ රටේ හිටපු කීර්තිමත් කථානායකවරයෙක් වෙච්ච අල්හාජ් වාකී මාක මැතිතුමාගේ පෞද්ගලික ලේකම්වරයා විදියට. දීර්ඝ කාලයක් අපිත් එක්ක එදා ඉඳලම හිතවත්කම් සම්බන්ධකම් පැවතුණා. එතුමා පාර්ලිමේන්තුවේ වාද විවාද වලට හැමදාම සම්බන්ධ වුණා. මම එතුමා වහර්තාවක් කියලා දෙනවා, මේ පාර්ලිමේන්තුවේ හිටපු හැම දවසකම කතා කරලා තියෙනවා. ඒ හැම දවසකම භාෂා තුනෙන්ම සිංහලෙන්, ද්‍රවිඩ භාෂාවෙන්, ඉංග්‍රීසි භාෂාවෙන් කතා කරලා තියෙනවා. එතුමා නොදන්න මාතෘකාවන් නැහැ, හැම මාතෘකාවම ගැන කතා කරනවා. එතුමා පාර්ලිමේන්තුවේ වාද විවාද වලට, ඒ වගේම පාර්ලිමේන්තුවේ ස්ථාවර නියෝගය, එතුමාට කටපාඩමින් පාර්ලිමේන්තුවේ සම්ප්‍රදායන්, පාර්ලිමේන්තුවේ ප්‍රවර්තන ආකාරය එතුමා බොහොම හොඳට කටයුතු කරා. මෙහි විතරක් නෙමෙයි, ඉංගලන්ත පාර්ලිමේන්තුව, ජාත්‍යන්තර පාර්ලිමේන්තුවල වැඩ කරන ආකාරය ගැන එතුමා දැනුමත් තිබේ. කාරණා ඉදිරිපත් කළා, තර්ක විතර්ක ඉදිරිපත් කළා. එවැනි දේශපාලනඥයෙක් අල්හා ජස්වර් මැතිතුමා වේදිකාවේ තුමා බොහොම දක්ෂ කතිකයෙක් වුණා. ජනතාව ප්‍රබෝධමත් කරන, ජනතාව හිනස්සවන බොහොම දක්ෂ කතිකයෙක් වුණා අපේ අස්වර් මැතිතුමා. අස්වර් මැතිතුමා දීර්ඝ කාලයක් අපිට ආශ්‍රය ගන්න එතුමත් නියතපාල මැතිතුමා වගේම මේ රටේ ප්‍රධාන පක්ෂ දෙකෙන්ම පාර්ලිමේන්තුවට ආපු කෙනෙක්. එක්සත් ජාතික පක්ෂය නියෝජනය කරලත් ආව.
ඕඩර් ප්ලීස්. ගරු කථානායකතුමා මුලසර පැමිණෙයි.
Thank you. Go ahead.
කතා කරේ නියත පාල මැත්තුමා ගැනත් ඒවගේ අස්සර මැත්තුමා ගැනත් එතුම පක්ෂ දෙකම නියෝජනය කරලා මේ පාලිමේන්තුටාව විශේෂත්වය තියෙන්නේ එක සැරයක්වත් ඡන්ද කින්න මේ ආයතුමාවේ ජාතික ලයිස්තුවේ තේතුමාගේ ඒ ජාතික මට්ටමේ පිළිගැනීම එක්සත් ජාතික පක්ෂය වගේම ශ්‍රී ලංකානි දහස් පක්ෂය තිබිලා තියෙනවා එලා අපේ බොහොම කිට්ටු විත්‍රයෙක් වෙච්ච අපේ පාර්ලිමේන්තුවේ සමකාලීනෙක් වෙච්ච අස්වර් මැතිතුමාගේ පවුලේ සියලු දෙනාට අපේ කනගාටුව ශෝකය පිරිනම්මින් අපේ ආගම යනුව එතුමට මං නිවන් සුව ප්‍රාර්ථනා කරනවා නම් බොහොම ස්තුතියි වගේම සුසේදාස මන්ත්‍රීතුමත් කාලයක් පාර්ලිමේන්තුව අපිත් එක්ක හිටියා එතුමාගේ පවුලේ අයටත් මම කනගාටුව ප්‍රකාශ කරමින් එතුමන් නිවන් සුව ප්‍රාර්ථනා කරන බොහොම ස්තුතියි
අනබල අඩේ කියලා නැද
நன்றி சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் மூன்று மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை நினைவு கூறுகின்ற இந்த நாளை தெரிவு செய்ததற்கு முதல்ல நான் நன்றி சொல்லுகின்றேன் எங்களுடைய மண்ணை சார்ந்த என்னுடைய பிரதேசத்தை சார்ந்த அண்ணன் கௌரவ சூசுஹாசன் அவர்களுடைய நினைவை நினைவு கூறுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அவர் சம்பந்தமான நினைவை கூறுகின்ற போது எனக்கு ஒரு கடமைப்பாடும் எனக்கு ஒரு பொறுப்பும் இருக்கிறது என்பதை இங்கு சபையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது இரண்டு மூன்று முறை அவரை சந்தித்திருக்கிறேன் ஆனால் நெருங்கி அவரோடு பழகுகின்ற வாய்ப்பு குறைவாக இருந்தது ஆனால் அந்த நேரத்திலே எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே பல பிரச்சனைகளை எங்களுடைய மக்கள் எதிர்கொண்டு இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே நான் அவரிடம் படித்த விஷயங்கள் இந்த மக்களை சந்திக்கின்ற போது நேரங்காலம் இல்லாமல் அவரை சந்திக்கின்ற நிலைமையை அவர் உண்டு பண்ணியிருந்தார் சுசாசனையாவை மக்கள் எந்த நேரமும் சந்திக்கின்ற அந்த சந்தர்ப்பம் இரண்டாவது அவருடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற போது மிக துணிச்சலாக எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை துணிச்சலாக நேருக்கு நேர் சந்திக்கின்ற அந்த துணிச்சல் மிக்கவர் என்பதும் இரண்டாவது படிப்பினையாக நான் எடுத்துக்கொண்டேன் மூன்றாவது அவருடைய பேச்சாற்றல் அவருடைய பேச்சை பேசுகின்ற போது கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அப்படியான ஒரு பேச்சாற்றல் கொண்ட ஒரு படித்த மனிதன் நான் சொல்லப்போனால் என்னுடைய குரு என்று சொல்லலாம் என்னுடைய வழிகாட்டி என்று சொல்லலாம் மன்னார் மாவட்டத்திலே அவரை பார்த்துத்தான் அரசியலிலே நான் செயல்பட்டவன் என்பதை இங்கு பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த வகையிலே அவருடைய செயல்பாடும் அவருடைய துணிச்சலும் இன்றைக்கு என்னை வழிகாட்டுகின்ற ஒரு குருவாக பார்க்க வைக்கின்ற தன்மையை நான் பெற்றிருக்கிறேன் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த வகையிலே எனது மாவட்டத்தை சார்ந்த அண்ணன் சூசுஹாசன் அவர்களை உண்மையிலே நான் நிறைய பேச முடியும் ஆனால் அவரை இந்த சந்தர்ப்பத்திலே அவரை பற்றி பேசுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பெரும் மதிப்புள்ள ஒரு சந்தர்ப்பமாக நான் இதை கருத்தில் கொண்டு இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுடைய பாரியார் அவருடைய குழந்தைகள் என்றைக்கும் எங்களுடைய மக்களும் எங்களுடைய மன்னார் மாவட்டமும் நானும் அண்ணன் சூசுஹாசன் அவர்களை மறக்க முடியாது வரலாற்றிலே அவருடைய செயல்பாடுகள் என்றைக்கும் இருக்கும் ஆகவே உங்களுடைய குடும்பத்தையும் எங்களால் மறக்க முடியாது வங்காளையிலே பிறந்தவர், அந்த மண்ணிலே தான் மறித்தவர். அந்த மக்கள், மன்னார் மக்கள் இன்றைக்கும் பசுமையோடு அண்ணன் அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவருடைய நினைவை இங்கு ஆற்றுகின்ற போது உண்மையிலே மிக பொறுமையோடும் மிக நிதானத்தோடும் எனக்குள்ள கடமையை எண்ணி நான் சந்தர்ப்பத்தை வழங்கிய சபாநாயகருக்கு நான் நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்தபடியாக அஸ்வரய்யா அவர் நாடாளுமன்றத்திலே நான் இருக்கின்ற போது தொடர்ச்சியாக இருந்தவர். அஸ்வரய்யாவை பொறுத்தமட்டிலே நான் அவரிடம் படித்த விஷயங்கள், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த தொடர்ச்சியாக இருக்கின்ற போது அந்த சாப்பாட்டு நேரத்தை தவிர முழுமையாக அதிலே பங்கு பெற வேண்டும் என்பதை உணர்த்திய ஒரு மனிதன். இந்த பாராளுமன்ற விவாதங்கள் நடக்கின்ற போது உண்மையிலே அவர் யார் இல்லாவிட்டாலும் அவருடைய முகம் அவருடைய அந்த ஆசனத்திலே அவர் இருந்து கொண்டிருப்பார். அது பாராளுமன்றம் முடியும் தருவாயில் தான் அவர் எழும்பி செல்லுகின்ற வாய்ப்பு காணப்படுகிறது. ஆனால் இப்பொழுது அந்த நிலை இல்லை. விவாதங்கள் வருகின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கவனங்கள் இங்கு இருப்பதாக அறியவில்லை. ஆனால் அசபையாவை பொறுத்தமட்டிலே அந்த முழுமையாக அந்த கவனத்தை செலுத்துகின்ற ஒரு மாபெரும் மனிதராக அவர் இருந்திருக்கிறார். என்னை சந்திக்கின்ற போதெல்லாம் நிறைய ஆலோசனை வழங்குகின்ற ஒரு மனிதராக அவர் திகழ்ந்திருக்கிறார். அந்த வகையிலே அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவருடைய குடும்பத்திற்கு எங்களுடைய அனுதாபத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அடுத்தபடியாக கௌரவ ஜினதாச அவர்களுடைய நினைவையும் நான் இங்கு நினைவு கூர்ந்து அவருடைய குடும்பத்துக்கும் எனது அனுதாபத்தையும் அவருடைய அந்த நினைவு கூறுகின்ற சந்தர்ப்பம் கிடைத்ததை பெருமையாகவும் நான் கருதுகின்றேன். இந்த மரித்தவர்களை நினைவு கூறுவது எதுக்கென்றால் அவருடைய அந்த நாளிலே நாங்கள் அல்லது நாடாளுமன்றத்திலே வருகின்ற போது அதை பேசுகின்ற வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எந்த அளவிற்கு பின்பற்றுகிறோம் என்பதுதான் பிரதான். ஆகவே இந்த எங்களுக்காக மக்களுடைய பிரதிநிதிகள் மறிக்கின்ற போது அவர்களுடைய நினைவை நினைவு கூறுகின்ற போது அவர்களுடைய சிந்தனையிலே அவர்களுடைய நடவடிக்கைகளிலே நாங்கள் எப்படி செயல்பட்டோம், எப்படி நடக்கின்றோம், அவர்களுடைய வழிநடத்தலே அவர்களுடைய அந்த நல்ல விஷயங்களை நாங்கள் எப்படி செயலாற்றுகிறோம் என்பதுதான் பிரதானமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமே ஒழிய அவர்களுக்காக நாங்கள் அருந்தாப பிரேரணியை நாங்கள் பேசுவது என்பது ஏற்புடையதாக. ஆகவே சூசுதாசன் அவர்களை பொறுத்தமட்டிலும் அல்லது அசுரையா பொறுத்தமட்டிலும் இப்படியானவர்களுடைய நடத்தைகளை நாங்கள் பின்பற்றுகின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு நாங்கள் நினைவு கூறுகின்ற விடயமாக இந்த விடயத்தை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையிலே இந்த இன்றைய அந்த மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன், எனது அனுதாபத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய குடும்பங்களுக்கு எனது அனுதாபத்தை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே எங்களுடைய சபாநாயகரிடம் நான் உங்களிடம் ஒரு படித்த விடயம், பல விடயங்களை நான் கற்றிருக்கிறேன். இந்த விடயம் அதாவது மறித்தவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இறந்த அவர்களுடைய நினைவிலே முழுமையாக இருக்கின்ற ஒரு பண்பை கொண்டவர்கள் நீங்கள். அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற வகையிலே நீங்கள் செயலாற்றுவது உண்மையிலே அது படிப்பினையாக நான் கொண்டிருக்கின்றேன். ஆகவே இன்றைய நாளை உங்களுடைய தலைமையிலே இதை கொண்டு வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணிய தங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஆனரபிள் அப்துல் ஹலீம்.
நன்றி கௌரவ சபாநாயகர்களே. இன்று நான் இந்த அன்னார்பணியிலே தமிழ் பாசையிலேயே ஒரு சில வார்த்தைகளை பேசலாம் என்று நினைக்கின்றேன். சிறுவாக எம்மை விட்டு மறைந்த காலம் சென்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் நினைவுகூறு முகமாக நடைபெறும் இந்த அனுதானப்பணியில் இன்றைய நாளிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் இந்த சிறிய காலத்திலே இணையவர்களை பற்றி பேசுவதற்கு நேரக்காலம் போதாமை காரணமாக மறைந்த முன்னாள் முஸ்லீம் பண்பாட்டு ராஜாங்க அமைச்சர், அதே நேரம் பாராளுமன்ற ராஜாங்க அமைச்சராக கடமையாற்றிய கௌரவ ஏச்எம் அஸ்வர் அவர்களை பற்றி ஒரு வார்த்தைகள் பேசலாம் என்று நினைக்கின்றேன். கௌரவ அஸ்வர் ஆஜியார் அவர்களை பற்றி இங்கு பேசிய பலர் அவரது பல முகங்களை கண்டதாக அவரது திறமைகளை மிகவும் விரிவாகவும் அழகாகவும் எடுத்துக் கூறினார்கள். என்னை பொறுத்தவரையில் கௌரவ அஸ்வர் ஹாஜியார் அவர்கள் ஒரு பேச்சாளராக, ஒரு மொழிபெயர்ப்பாளராக, ஒரு அரசியல்வாதியாக, ஒரு பன்முக பரிமாணம் கொண்டவராக மட்டுமின்றி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும், ஒரு அமைச்சராகவும், ஜனாதிபதியின் ஆலோசகராகவும் கடமையாற்றுவதை நான் நன்றாக அறிவேன். ஆரம்ப காலத்திலே இதே சபையிலே கடமையாற்றிய இதன் முன்னே நாள் கௌரவ சபாநாயகரான மர்ஹூம் எம் எச் முகமது அவர்களிலும் மர்ஹூம் பாக்கீர் மாக்கர் அவர்களிலும் அந்தரங்கச் செயலராக கடமையாற்றியவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதே நேரம் எமது முன்னைய கௌரவ ஜனாதிபதிகளான கடமையாற்றிய கௌரவ ஜே ஆர் ஜாவத்ர, ஆர் பிரேமதாஸ், கௌரவ மஹிந்த ராஜபக்ச போன்றோரின் அரசியல் மேடைகளின் ஏனைய மேடைகளும் அவர்கள் சிங்கள பாசையில் பேசியவற்றை அழகு தமிழில் மொழிபெயர்த்து வழங்குவதிலே வல்லவராக திகழ்ந்தார் என்பதையும் இத்தருணத்திலே நான் நினைவு கூற வேண்டும். பலதரப்பட்ட திறமைகள் கொண்ட அஸ்வர் ஹாஜர் அவர்கள் திறமைகளை நன்கு உணர்ந்த கௌரவ பிரேமதாச ஜனாதிபதி அவர்கள் முதன்முறையாக 1989 கௌரவ அஸ்வர் ஹாஜர் அவர்களை தேசிய பட்டியலின் மூலம் பாராளுமன்ற உறுப்பினராக அன்று தெரிவு செய்தார். அத்தோடு நின்றுவிடாமல் அவரை முஸ்லிம் பண்பாட்டு ராஜாங்க அமைச்சராக நியமித்து மட்டுமின்றி அனாதைகின்ற புத்தள தேர்தல் தொகுதியின் ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளராகவும் அவரை கௌரவ ஜனாதிபதி அன்று நியமித்தார்கள். 1989 முதல் 1994 வரை சுமார் 5 வருடங்கள் முஸ்லிம் பண்பாட்டு அமைச்சராக கடமையாற்றிய கௌரவ அப்சர் ஹாஜியார் அவர்கள் அந்த அமைச்சின் மூலம் முஸ்லிம் சமூகத்திற்கு பல புதிய வேலை திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவற்றினை செயலும் செய்து காட்டுகின்ற பெருமை அவரையே சாரும். விசேடமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த தினமான மீலாத் விழாவை தேசிய விழாவாக மாவட்ட ரீதியிலே நடாத்துவதற்கு அவர் நடவடிக்கையையும் இத்தருணத்திலே நான் நினைவு கூற வேண்டும். அந்த மீலாத் விழா நடைபெறும் மாவட்டத்திலே வசித்து வரும் முஸ்லிம் மக்களின் பூர்வீகத்தினை, சரித்திரத்தினை நூல் வடிவில் வடிவமைத்து அவற்றை வழங்கிடவும் அவர் ஆரம்பித்து வைத்த அந்த வேலை திட்டம் இன்றும் தொடர்வதை நான் மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதன் மூலம் எமது நாட்டின் முஸ்லிம்களின் சரித்திரம் ஆவணப்படுத்தப்படுகின்றது. அந்த வேலை திட்டம் மட்டுமின்றி இந்நாட்டில் உள்ள முஸ்லிம் கல்விமான்களையும், கலைஞர்களையும், ஊடகவியலாளர்களையும், இலக்கியவாதிகளையும், இமாம்களையும், முஹாதின்மார்களையும், பஹீசாபிகளையும் இனம் கண்டு தான் அறிமுகப்படுத்திய வாழ்வோரை வாழ்த்துவோம் என்ற கருப்பொருளில் அவர் அறிமுகப்படுத்திய வேலை திட்டத்தின் மூலம் எம்மில் பலரை இனம் கண்டு அவர்களை கௌரவித்தமை ஒரு பாராட்டுக்குரிய சேவை என்றே நான் கருதுகின்றேன். கௌரவ ஆஜர் அவர்கள் புத்தக தேர்தல் தொகுதியிலே அமைப்பாளராக அந்த தேர்தல் தொகுதியில் குறைபாடுகள் பலவற்றினை நிவர்த்தி செய்வதில் அரும்பாடுபட்டு உழைத்தவர். அதன் காரணமாக புத்தள மக்கள் இன்றும் கூட அவரை நன்றியுடன் நினைவு கூறுகின்றனர். புத்தளத்தின் தேசிய பாடசாலையான சாகிரா தேசிய பாடசாலைக்கு நீண்ட கால குறைபாடாக இருந்த பாடசாலை கூட்ட சபை அசம்பிளி ஹோல் அமைத்த கௌர ஏச்எம் அஸ்வர் ஹாஜர் அவர்கள் அவரது பேரில் அந்த மண்டபத்தினை திறந்து வைத்தார்கள். மிகவும் கிட்டடியிலே நன்றியுள்ள புத்தள தொகை மக்கள் அவரது நினைவாகவும் அவர் புத்தளத்துக்கு செய்த ஆற்றிய சேவையை முன்னிட்டும் ஒரு முத்திரை வெளியிடுமாறு என்னை வேண்டிக் கொண்டார். வெகு விரைவிலே அந்த முத்திரையை வெளியிடப்படும் என்பதையும் இத்தருணத்திலே நான் கூறிக்கொள்ள வேண்டும். கல்வி, கலை, கலாச்சாரம் பற்றிய பிறப்பிலேயே தேர்ச்சி பெற்றிருந்த கௌரவ அசர் ஹாஜர் அவர்கள் அகில இலங்கை கல்வி சம்மேளனத்தினரும் ஆரம்ப உறுப்பினராக சேர்ந்து முஸ்லிம்களின் கல்வி தரத்தினை மேம்படுத்துவதற்காக பல அரிய சேவைகளை செய்து வந்தவர் என்பதை நினைவு கூறுகின்றேன். நான் முதன் முதலாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட காலத்திலே கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களின் காலத்தில் அவர்கள் பாராளுமன்ற விவகார அமைச்சராக கடமையாற்றியதை நான் இன்று நினைவு கூறுகின்றேன். பாராளுமன்றத்திற்கு புதியவன் என்ற வகையிலே நான் அவரிடமிருந்து பல படிப்பினைகளை பெற்றுக் கொண்டதையும் நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன். பாராளுமன்ற விவகாரம் சம்பந்தமான அரசியல் அமைப்பு, சிறப்புரிமை, நிலை கட்டளை போன்றவற்றை பற்றிய ஒரு சிறந்த அறிவு கொண்டவராகவே கௌரவ அசர் ஹாஜி அவர்கள் அன்று செயலாற்றினார்கள். விசேடமாக அவரிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு உடனடியாக பதிலளிக்கும் திறமை அவருக்கு இருந்தது. உடனடியாக பதில் கூறும் பழக்கங்களை கொண்டவராக அவர் இருந்ததை நாய்த்தாரத்தில் நினைவு கூறுகின்றேன். கடைசியாக எனது மாமனார் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் கௌரவ ஏசி ஹமீத் அவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே ஆற்றிய உரைகளை ஒன்று தொகுத்து த வேலி ஆஃப் ஜென்ஸ் என்ற தலைப்பில் ஒரு நூலில் வெளியிட பெரிதும் உதவியதை இந்த தரத்திலே நன்றியுடன் நான் நினைவு கூற விரும்புகின்றேன். அதே போல எமது முன்னே நாள் அமைச்சர்கள் உருவான எச் எஸ் இஸ்மாயில் அவர்களது த கோல்டன் பிளேன் என்ற நூலையும் அதே நேரம் எமது முன்னே நாள் அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தவிசாளருமான எம்சிஎம் கலீல் அவர்களின் உரைகளையும் பொலிட்டிக்கல் விங்ஸ் ஆஃப் சேஞ்ச் என்ற தலைப்பின் கீழ் வெளியிடுவதற்கு முயற்சியில் வெற்றியும் கண்டதையும் நான் இத்தரத்தில் கூற வேண்டும். மர்ஹூம் அசர் ஹாஜர் அவர்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்கள் கூடத்தில் அவர்களை சேர்த்துக் கொள்வானாக, அவரது நற்கிரிகளையும் சேவைகளையும் அங்கீகரித்துக் கொள்வானாக, அன்னாரின் பாவங்களை மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அவர்களுக்கு வழங்குவனாக என்று துஆ கேட்டு விசேடமாக இன்றைய தினத்திலே இன்னும் இரண்டு பாராளுமன்ற அனுதாபுரி நடைபெறும் தளத்திலே விசேடமாக ஜினதாஸ் நியசப்பால் சுசிதாசன் போன்ற எமது மூத்திய அரசியல் பார்ட்டி எனக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லை என்ற போதும் கூட இத்தருணத்திலே அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் எனது அனுதாபங்களை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி.
ஆனபல் மாவி சேனாசி ராஜா.
சபாநாயகர் அவர்களே, இன்று இந்த அவையிலே இந்த அவையில் பிரதிநிதித்துவப்படுத்திய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு சூசதாசன் அவர்கள், திரு அஸ்வர் அவர்கள், திரு சி ஏ ஜனதாசா அவர்கள் மூவருடைய அஞ்சலி உரைகள் நினைவுரைகள் இடம்பெற்று வருகின்றது. நான் முதலிலே தமிழர் விடுதலை கூட்டணியில் பாராளுமன்ற பிரதிநிதியாக இருந்த திரு சூசதாசன் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் கூற விரும்புகின்றேன். திரு சூசதாசன் அவர் ஒரு சிறந்த கல்விமானாக, சிறந்த கணக்காளர்களாக, ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் என்ற கல்வியில் அந்த பதவியில் அந்த கற்கை நெறியில் சிறந்த தேர்வை பெற்று அவர் இந்த நாட்டில் மட்டுமல்ல கனடா நாடு, பிரித்தானிய நாடுகளிலும் அவர் அந்த பொறுப்பை ஒரு கணக்காளனாக அவர் பணியாற்றியதை நாங்கள் அறிந்திருந்தோம். திரு சூசதாசன் அவர்கள் மன்னார் மாவட்டத்தில் வங்காளி பிரதேசத்தைச் சேர்ந்தவர். அவர் ஒரு நல்ல கிறித்துவனாக, நற்பண்புகளை கொண்டவராக, ஒரு ஒழுக்கமுள்ளவராக, சிறந்த ஆற்றல் அறிவை கொண்டவராக, எங்களுக்கு நாங்கள் இளவயதில் இருந்த பொழுதிலும் நாங்கள் அவரை அறியக்கூடியதாக இருந்த ஒரு நல்ல பெரிய மனிதர். திரு சூசதாசன் அவர்கள் 1977 பொதுத் தேர்தல் வந்த பொழுது, அப்பொழுது தமிழர் விடுதலை கூட்டணியில் திரு அமிர்தலிங்கம் அவர்கள் அவர் அதனுடைய பொதுச் செயலாளராக, தலைவராக, எதிர்கட்சி தலைவராக இருந்த ஒரு காலம். அந்த தேர்தலுக்கு முன்னர் திரு சூசதாசனை மன்னாரின் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று அந்த பகுதியினுடைய முக்கியமானவர்கள், தமிழர் விடுதலை கூட்டணியைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் எங்களிடத்திலே, திரு அமர்ந்தரிங்க அவரிடத்திலும் அவர் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில், நானும் அந்த சந்தர்ப்பங்களில் இருக்க வேண்டியவனாக இருக்கக்கூடியதாக இருந்தேன். திரு சூசதாசன் அவர்களை அந்த தொகுதியிலே ஒரு வேட்பாளராக நியமிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அவரை பற்றி நாங்கள் அங்கே தேர்வை நடத்த வேண்டும் என்று அங்குள்ள ஆதரவாளர்கள், தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள், தமிழர் விடுதலை கூட்டணியைச் சேர்ந்தவர்கள், அவ்வாறு தெரிவை நடத்துவதற்கு மன்னார் நகரசபை மண்டபத்திலே ஒரு பெரிய கூட்டத்தையே ஏற்படுத்தியிருந்தார்கள். அப்பொழுது இன்னொரு வேட்பாளராக அங்கே முன்னணி வகித்தவர் திரு ஜோன் மார்க் அவர்கள். திரு அமிர்தலிங்க அவர்களும் நானும் அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருந்தோம். அந்த மேடையிலே நாங்கள் அமர்ந்திருந்தோம். திரு ஜோன் மார்க் அவர்களும் திரு சூசதாசன் அவர்களும் அந்த மேடையிலே தேர்தலில் தாங்கள் நிற்பதற்குரிய காரணங்களை, ஒரே கட்சியில் தமிழர் விடுதலை கூட்டணியில் தாங்கள் ஏன் போட்டியிட விரும்புகிறோம் என்பதை பற்றியும் அந்த மேடையிலே அவர்கள் உரையாற்றினார்கள். அந்த நிகழ்ச்சியில் மிக சூசதாசன் அவர்கள் மிக நல்ல தமிழில், நல்ல கவிதை நடையில், கவிதைகளையும் கூட அதைவிட மிகவும் சிறந்த அவருடைய இனிய குரல், அந்த குரலிலே பாடல்களையும் அவர் இடையிடையே படித்து பேசினார், உரையாற்றினார். அவர் தந்தை செல்வாவை பற்றி, திரு அமர்தலிங்க அவர்களை பற்றி பல குறிப்புகளை எடுத்து பேசினார். சபையில் இருந்தவர்கள் அவர் பேசிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மிக ஆரவாரம் செய்து கைதட்டி அவருடைய உரைக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். இறுதியில் அங்குள்ள மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க திரு சூசாசன் அவர்களை அந்த தேர்தலிலே வேட்பாளராக தமிழர் விடுதலை கூட்டணி நியமித்தது. அவர் பாராளுமன்றம் வந்ததற்கு பின்னர் இந்த அவையில் அவர் ஒரு கணக்காளன் என்ற வகை, கணக்காய்வாளர், கணக்காளர் என்ற வகையிலும், ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், இங்கே இருக்கின்ற கணக்குகளை ஆய்கின்ற பாராளுமன்ற வரவு செலவு திட்ட நிதியை பற்றி ஆய்கின்ற பல நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களுடைய கணக்குகளை ஆய்கின்ற பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி அதாவது பொதுக்கணக்கு குழுவில் தலைவராக அவர் தெரிவு செய்யப்பட்டதை நாங்கள் அறிந்திருந்தோம். பாராளுமன்ற சம்பிரதாயங்களின்படி மிக பெரும்பாலும் எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்கள் அந்த பதவியை அலங்கரித்து தெரிவு செய்யப்பட்டு அந்த பொறுப்புகளை வைத்திருப்பதை நாங்களும் அறிந்திருந்தோம். சில வேளைகளில் அமைச்சர்கள் கூட, நான் பாராளுமன்றத்திலே இருந்த பொழுது அமைச்சர்கள் கூட அந்த பொதுக்குழுவிலே பொது முயற்சிகள் பொறுப்பு முயற்சிகள் அமைப்பிலே தலைவராக வந்திருப்பதை பற்றி நாங்கள் நினைவு கூறலாம். ஆனால் இப்பொழுதும் இந்த பாராளுமன்றத்திலும் இந்த அரசாங்கத்தின் கருத்துக்களின் படி சிந்தனையின்படி எதிர்த்தரப்பில் இருக்கின்றவர்கள் அந்த கணக்கு பொதுக்கணக்கு குழுவிலும் பொது முயற்சிகள் குழுவிலும் தேர்தலாக இருப்பது ஒரு சிறந்த ஜனநாயக பண்பாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் திரு சூசதாசன் அவர்களுக்கு முன்னர் இடதுசாரி கட்சியை சேர்ந்த மிகவும் பிரபலமான ஒருவர் அன்றைக்கு அந்த சபையின் அந்த அவையின் தலைவராக இருந்ததை நான் அறிவேன், பெர்னார்ட் சோய்சா அவர்கள். அவர்தான் அப்பொழுது அவர் அந்த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியினுடைய சேர்மனாக இருந்ததை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அப்படி சிறந்த தலைவர்களாக அந்த சபையை அந்த அவையை வழிநடத்தியவர்களில் திரு சூசதாசன் அவர்கள் மிகவும் எல்லோராலும் மதிப்பு பெற்றவராக அந்த அவையை மிக திறம்பட நடத்தியதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். திரு சூசதாசன் அவர்கள் நான் ஒரு இளைஞனாக இருந்த பொழுதிலும் அவர் எங்களோடு மிகவும் அன்பாக பண்பாக மதிப்பாக எங்களை அவர் எங்களோடு அதிகமாக அவர் பழகின்ற சந்தர்ப்பங்கள் எங்களுடைய கட்சி கூட்டங்களில் நிர்வாக கூட்டங்களில் அதைவிட மகாநாடுகளில் நாங்கள் அவரோடு சந்திக்கின்ற பேசுகின்ற அளவலாகின்ற சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இருந்தன. அப்பொழுதெல்லாம் அவர் மிகவும் சிறந்த முறையில் எடுத்த அந்த விடயத்தை அவர் படித்து அதை ஆராய்ந்து தன்னுடைய பதிலை மிக தெளிவாக வழிகாட்டதை மிக தெளிவாக அந்த சபையிலே எங்களுடைய கட்சி நடவடிக்கைகளிலும் கூட மிகவும் திறமையாக வாதாடி அந்த தீர்மானங்களை எடுப்பதற்கு உதவியாக இருந்ததை நான் நிச்சயமாக இங்கே ஒப்படைக்க வேண்டும், இதை இங்கே சொல்ல வேண்டும். அவர் அந்த மக்கள் மத்தியிலே அவருடைய அதிகமாக கரையோர மக்கள் வாழ்கின்ற இடங்களில் அல்லாது விட்டாலும் மன்னார் மாவட்டத்தை எடுக்கின்ற பொழுது அது இந்துக்கள் திருக்கேதீஸ்வரம் போன்ற பிரதேசங்கள் ஈஸ்வரங்களில் முக்கியமான ஒரு பிரதேசம், அதைவிட முஸ்லீம் மக்கள் மூன்று சமய மக்களும் மதத்தை சேர்ந்தவர்களும் மத நம்பிக்கையை கொண்டவர்களும் அங்கே வாழ்கின்ற ஒரு பிரதேசத்தில் திரு அழகக்கோன் அவர்களுக்கு பின்னர் சிறந்த ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியாகவும் ஒரு சிறந்த தலைவராகவும் வழிகாட்டியாகவும் எல்லா மதங்களையும் எல்லா மதத்தவர்களையும் அவர்கள் கிறித்தவராக இருந்த பொழுதிலும் இந்து மக்களையும் முஸ்லீம் மக்களையும் மிக நேசித்தவராக அவர்களுக்கு அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களிடம் கோரிக்கைகளை முன்வைக்கின்ற பொழுது அவர் சிறந்த முறையில் அவர்களை வழிநடத்தியிருக்கின்றார், உதவியாக இருந்திருக்கின்றார், அவர்களுக்கு அவர் தலைமை தாங்குகின்ற ஒரு பண்பு நிறைந்தவராக விளங்கினார் என்பதை நாங்கள் நிச்சயமாக அறிந்திருக்கின்றோம். திரு சூசதாசன் அவர்கள் அப்பொழுது தமிழர் விடுதலை கூட்டணி பாராளுமன்றத்திலும் பல நெருக்கடிகளை எதிர்நோக்கி இருந்த சந்தர்ப்பங்கள் இங்கே எனக்கு முன் பேசியவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள். அப்பொழுது டி ஆர் ஜெயவர்தன அவர்கள் பிரதமராக அதற்கு பின்னர் ஜனாதிபதியாக இருந்த காலங்களை நாங்கள் பார்க்கலாம். அப்பொழுது பாராளுமன்றத்தில் 5 ஆண்டுகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அதைவிட மேலதிகமாக 2 ஆண்டுகளுக்கு பாராளுமன்றத்தை நீடிப்பதற்கு ஒரு சட்டம் ஒரு பேரணை கொண்டு வந்த பொழுது தமிழர் விடுதலை கூட்டணி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதற்கு எதிராக வாக்களித்தது. அதைவிட ஆறாவது திருத்த சட்டம் ஒற்றை ஆட்சி அமைப்புக்கு அவர்கள் பதவிப்பிரமாணம் செய்ய வேண்டும் என்று ஒரு பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த காலங்களில் அந்த இரு சந்தர்ப்பங்களிலும் தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தலைவர்கள் அந்த முறைகளுக்கு ஆதரவு அளிக்காமல் அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருந்தே தங்களுடைய பதவிகளை துறந்து இழந்து மிக நெருக்கடி மிகுந்த போராட்டங்கள் போர்கள் நிகழ்ந்த அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறி இருந்த காலங்களில் திரு சுசுவாசன் அவர்கள் தன்னுடைய ஊரிலேயே இருந்ததை நாங்கள் நினைவு கூறலாம். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பல அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டிருந்தன. அப்பொழுது இந்தியாவிலும் சென்று வாழ வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டிருந்தது. அந்த காலத்தில் அந்த ஆறாவது திருத்த சட்டத்தை எதிர்த்தார்கள். 5 ஆண்டுகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும், தெரிவு செய்யப்பட்ட அந்த நெறிமுறையை பின்பற்றி அதை நீடிப்பதை ஜனநாயக முறைக்கு அது மாறானது என்று சொல்லி அதையும் தமிழர் விடுதலை கூட்டணி அதை எதிர்த்திருந்ததை நான் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். தந்தை செல்வா மீது, அவர் வகுத்த கொள்கைகள் மீது, தமிழ் இனத்தினுடைய விடுவிக்காக தமிழர்களுடைய பிரதேசங்கள் தங்களை தாங்களே ஆள வேண்டும் என்ற அந்த கொள்கைக்காக, அந்த தமிழரசு கொள்கைக்காக மிகவும் உறுதி பற்றுறுதியோடு அவர் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களின் பொழுதும் அந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதிலும் அதை கடைபிடிப்பதிலும் ஒரு சிறந்த ஒரு கட்சியினுடைய விசுவாசியாக, இனத்தினுடைய விசுவாசியாக, அந்த கொள்கைகளுக்கு விசுவாசம் உள்ளவராக அவர் வாழ்ந்து காட்டினார் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே நினைவு கூற வேண்டியதாக இருக்கின்றேன். திரு சுசராசன் அவர்கள் சென்ற 2 ஆண்டுகளுக்கு முன்னரும் அவர்கள் தனது வீட்டிலே அவர் அப்பொழுது தனிமையாகத்தான் இருந்தார். மன்னாருக்கு சென்ற வேளைகள் நாங்கள் அவரை சந்திப்போம், வங்காளிக்கு சென்று அவர் எப்பொழுதும் எங்களை அவர் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு முன்னரும் அதற்கு பின்னரும் அந்த காலத்திலும் அல்லது அவர் வயது மூத்தவராக இருந்த காலத்திலும் சரி, நாங்கள் அவருக்கு மிகுந்த இளைஞர்களாக இருந்தாலும் அவர் புன்னகையோடு வீட்டுக்கு வெளியே வந்து எங்களை அழைத்துச் செல்கின்ற ஒரு நல்ல சிறந்த மற்றவர்களை மதிக்கின்ற ஒரு நன்றி உள்ளமுள்ள ஒரு பண்பு நிறைந்த ஒரு மனிதராக எப்பொழுதும் அவர் தன்னை அடையாளப்படுத்தி வந்திருக்கின்றார். அவருடைய இல்லத்திலே நாங்கள் பலமுறை உணவுண்டதுண்டு. அவரோடு பல விடயங்களை எங்களுடைய தலைவர்களோடு சேர்ந்து நாங்கள் அவருடைய வீட்டிலும் நாங்கள் பேசி அவரோடு கலந்து ஆலோசனைகள் பெற்று அதற்கு ஏற்ற வகையில் நாங்கள் தீர்மானங்களை அவரை அவருடைய வழிகாட்டலிலும் கூட அவருடைய ஆலோசனைகள் மீது கூட நாங்கள் பொறுப்பேற்று சில தீர்மானங்களை எடுப்பதற்கு அவர் உதவியாக இருந்து வந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் 84 வயதுகள் வரையும் அவர் ஒரு சிறந்த உயர்ந்த ஒரு ஆன்மீக பெற்றுள்ளவராக, சிறந்த ஒரு மதப்பெற்றுக் கொண்டவராக, கடவுள் நம்பிக்கை மிக்கவராக, ஆனால் மற்ற மதத்தவர்களையும் மற்ற இனத்தவர்களையும் மற்ற மொழிகளையும் நேசிக்கின்ற மதிக்கின்ற ஒரு சிறந்த பண்பாடு நிறைந்தவராக, நாகரிகம் உள்ளவராக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நினைவு கூற வேண்டியதாக இருக்கின்றோம். அப்படிப்பட்டவர் அந்த மன்னாரிலே அவர் அதாவது கனடாவிலே மிக நீண்ட காலம் அவர் வாழ்ந்திருந்தாலும், பிரித்தானியாவிலே வாழ்ந்திருந்தாலும், இரட்டை குடிமகனாக அவர் அந்தந்த நாடுகளிலே வாழ்ந்திருந்தாலும், அவர் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக, தமிழ் மக்களுடைய இனத்தின் அவர்களுடைய சுதந்திரத்திற்காக அவர் போராடுகின்ற ஒரு விசுவாசியாகவும் தன்னை அடையாளப்படுத்தி இந்த மண்ணிலே இருந்து எங்களை அவருடைய 84வது வயதின் பின் அவர் இந்த மக்களை விட்டு எங்களை விட்டு இந்த மண்ணிலிருந்து அவர் எங்களை விட்டு சென்று விட்டார். அவருடைய குடும்பத்தினர் நான் நினைக்கின்றேன் அவர் இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் அவதானிப்பார்களாக இருந்திருப்பார்கள். அவர்கள் இதை கேள்விப்படுவார்கள். அவருக்கு எவ்வாறான ஒரு மரியாதையை வாழ்த்தை ஒரு சிறந்த உயர்ந்த பண்பாளர்களை இந்த சபையிலே நாங்கள் நன்றியோடு அவர்களுடைய பணிக்காக, அவர்களுடைய விசுவாசத்துக்காக, ஜனநாயகத்தின் மீது, தமிழர்களுடைய விடுதலையின் மீது அவர் கொண்டிருந்த அந்த பற்றை நாங்கள் எவ்வளவு தூரம் அவருடைய இந்த நினைவு உரை நிகழ்த்துகின்ற பொழுது நாங்கள் அவரை நேசித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். அவர்கள் அவருடைய இழப்பை ஒட்டி கொண்டிருக்கின்ற கவலை, அவருடைய துயரம், அவர்களோடு நாங்களும் இணைந்து அந்த குடும்பத்தின் துயரத்தில் பங்கு கொள்ளுகின்றோம். அவருக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அதே நேரத்திலே இங்கே திரு அஸ்வர் அவர்கள், அல்ஹாஜ் அஸ்வர் அவர்கள், அவரை பற்றிய ஒரு நினைவு கூறலும் இரங்கல் உரைகளும் இங்கே இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக, அறியக்கூடியதாக, எண்ணக்கூடியதாக இருக்கின்றது. அவர் ஒரு நல்ல ஆற்றலுள்ளவராக, அறிவுள்ளவர்களாக, அவர் இந்த சபையிலே அங்கம் வைக்கின்ற காலம், குறிப்பாக திரு பிரேமதாச ஜனாதிபதியாக இருந்த காலத்தை நாங்கள் நினைவு கூறலாம். நாங்கள் இந்த அவையிலே இருக்கின்ற பொழுது அவர் இந்த அவையிலே ஆற்றுகின்ற உரைகள் அல்லது மற்றவர்கள் பேசுகின்ற பொழுது பாராளுமன்ற நடைமுறைகளுக்கு விதிமுறைகளுக்கு அவர் ஏதாவது ஒரு நெருக்கடி வந்திருந்தால் அல்லது தவறு இருந்தால் அவர் உடனடியாக எழுந்து தன்னுடைய ஆட்சேபத்தை தெரிவிப்பார் அல்லது திருத்தத்தை சமர்ப்பிப்பார். அப்படி அவர் சபையிலே அப்படி அவர் விவாதிக்கின்ற அல்லது முன்மொழிகின்ற சில நடைமுறைகள் பல குழப்பங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றன, பல சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றன. ஆனால் அவர் இந்த சபாநாயகர் ஆசனத்திலே பலமுறை அமர்ந்திருக்கின்றார். அவர் தலைமை தாங்குகின்ற பொழுது அவ்வாறு இல்லாமல் அவர் சிறந்த ஒரு ஆளுமை உள்ளவராக, இந்த சபையை வழிநடத்துவராக கூட தன்னை அவர் இந்த சபைக்கு அடையாளப்படுத்தி இருப்பதை நான் மறந்துவிடவில்லை. அதைவிட மூன்று மொழிகளிலும் சிறந்த ஆற்றல் உள்ளவராக, சிறந்த பேச்சாளராக அவர் பேசுகின்ற பொழுது அவர் மிகவும் பல பல நூல்களை அவர் கற்ற ஆற்றல், மத ரீதியாக பல மதங்களுடைய தத்துவங்களை, கொள்கைகளை, சிந்தனைகளை அவர் உள்வாங்கியவராக அவர்களை இந்த சபையிலே பேச்சிலே அவர் ஒப்பீடு செய்து அவர் பேசுவதை நாங்கள் பலமுறை அவதானித்திருக்கின்றோம். அவர் மீது பலர் இவ்வளவு தூரம் அவரை தூற்றி அல்லது விமர்சித்து பேசினாலும் அதே பாணியில் அவர் திரும்ப பதில் சொல்வதில்லை. அதற்கு அவர் சிறந்த பழமொழிகளை, சிறந்த கோட்பாடுகளை தன்னுடைய சமயத்திலே இஸ்லாமிய சமயத்தின் குர்ஆனில் இருந்து கூட எடுத்துக்காட்டாக, சில வேளைகளில் மற்ற மதங்களுடைய கோட்பாடுகளை கூட எடுத்துக்காட்டி அவர்களுக்கு பதில் வழங்குகின்ற தன்மையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவர் சிறந்த ஒரு கவிஞனாக, எழுத்தாளனாக, பத்திரிகையாளனாக, ஒரு பேச்சாளராக, சிறந்த ஆன்மீகவாதியாக அவர் திகழ்ந்ததை நாங்கள் இங்கே எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கின்றோம். எனக்கு சில விடயங்கள் அவரை பற்றி நான் மேலும் சொல்ல வேண்டியவனாக இருக்கின்றேன். நான் அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலங்களில் நான் புத்தளத்துக்கு செல்லுகின்ற சந்தர்ப்பங்கள் எனக்கு அதிகமாக இருந்தது. யாழ்ப்பாணத்துக்கு செல்லுகின்ற பொழுது நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து போர்க்காலத்திலே அந்த ஊரை விட்டு வெளியேற்றப்பட்ட மக்கள், மிக அதிகமான மக்கள் புத்தளத்திலே முகாங்களிலும் தனியார் வீடுகளிலும் இருக்கின்ற பொழுது அவர்கள் எங்களையும் அங்கே அழைப்பார்கள். நாங்களும் அவர்களை சென்று நாங்கள் சந்திப்பதுண்டு. அவர்களுக்கு வேண்டிய சில உதவிகளை, எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் அவர்களுக்கு உதவியாக இருப்பதுண்டு. அந்த நேரங்களில் அந்த மக்களில் பலர் வீடு இல்லாமல் இருந்திருக்கின்றார்கள், வசதிகள் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள், வறுமையிலே இருந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அங்கே பாராளுமன்ற உறுப்பினராக அப்பொழுது அஸ்வர் இருந்த காலத்தில் நான் அவரையும் சந்தித்து இந்த பாராளுமன்றத்தில் சில பேரனை கூட முன்வைத்தோம். அங்கே இருக்கின்ற முஸ்லீம்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு அவர்கள் அகதிகளாக புத்திரத்திலே இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் வீட்டு திட்டங்களை கொடுங்கள், அவர்களுடைய அவருக்கு அவர்கள் அந்த அகதிகளாக வந்தவர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள், அவர்களுக்கு கட்டப்படுகின்ற வீடுகளில் அவர்கள் இருக்கலாம், அவர்கள் மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு நிச்சயமாக வர வேண்டும், அப்படி வந்தால் அந்த வீடுகள் அவர்களுக்கு உரித்தாக்கப்படாது விட்டால் அதை நீங்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற ஏனைய மக்களுக்கு நீங்கள் விநியோகிக்கலாம் என்று கூட திரு அஸ்வர் அவர்களோடும் நாங்கள் கலந்து பேசுகின்ற வாய்ப்பு, அப்பொழுது வீடமைப்புக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர்களுடன் நாங்கள் பேசுகின்ற சந்தர்ப்பங்களிலும் திரு அஸ்வர் அவர்கள் எங்களோடு பூர்ணமாக ஒத்துழைத்து அங்குள்ள அகதி மக்களுக்கு உதவுவதற்கு எங்களுக்கும் உதவியாக, அந்த மக்களுக்கும் அவர் உதவியாக இருந்து வந்துள்ளார் என்பதை நான் சந்தர்ப்பத்தில் எடுத்துக்காட்ட வேண்டியாக இருக்கின்றேன். அதனபடியால் இந்த சந்தர்ப்பத்தில் திரு அஸ்வர் அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மட்டுமல்லாமல் அவர் மிகவும் தமிழ் அறிஞராக, முஸ்லீம் மக்களிலே தமிழில் மிகவும் ஆழமான ஆற்றல் அறிவு எழுத்து ஆற்றல் கொண்டவர்கள் அல்லது பாடல்களை பாடுபவர்களாக அவர்கள் கவிதை நடையில் பேசுபவர்களாக அவர் கூட இந்த சபையிலே பலமுறை கவிதைகளை எங்களை பற்றியெல்லாம் அவர் எந்த விதமான எதிர்ப்புணர்வும் இல்லாமல் அவர் கவிதைகளினாலே எங்களை பற்றியும் இந்த சபையிலே பாடியதை நான் பார்த்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட முஸ்லீம் மக்கள் தமிழை வளர்ப்பவர்களாக தமிழை வீட்டு மொழியாக தமிழை வளர்த்தெடுப்பவர்களாக இருந்தவர்களை நாங்கள் அதிகமாக நாங்கள் முஸ்லீம் மக்கள் மத்தியில் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றோம். அதன்படியால் அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய சேவை ஒரு தலைமைத்துவ பண்புகள் கொண்டிருந்த அவருடைய ஆற்றல் அறிவு அர்ப்பணிப்பு இவைகளை நாங்கள் சபையிலே நினைவு கூர்ந்து அவருக்கும் நாங்கள் எங்களுடைய அவர்களுடைய குடும்பத்தோடு அவருக்கு நாங்கள் அஞ்சலியை பகிர்ந்து கொள்வதற்கு நேரத்தில் எங்களுடைய ஒரு பண்பாடு இப்பொழுது இங்கே திரு ஜினதாஸ் அவர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அவர் இடதுசாரி மனப்பான்மை கொண்டவராக இருந்தார் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். அவர் மற்ற ஏனைய கட்சிகளிலும் அவர் மதிப்பு கொண்டவராக இருந்திருக்கின்றார் என்பதையும் அறிந்திருக்கின்றோம். அவரும் இந்த கொழும்பு நகரத்திலே அவர் பாராளுமன்ற பிரதிநிதியாக உள்ளூராட்சி மன்றங்களுடைய தலைமைத்துவ பொறுப்புகளிலும் இருந்தவராக இருந்திருப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இந்த சபையிலே அவர்களுக்கு அஞ்சலி உரை நிகழ்த்துகின்ற பொழுது அவர்களுக்கும் எங்களுடைய அஞ்சலியையும் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் நாங்கள் செலுத்தி இந்த சந்தர்ப்பத்தை அளித்தமைக்காக நான் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ ஆனரபிள் மெம்பர். கரு விஜித் விஜித்தமணி சோய்சாமேத்துமா.
கரு கதாநாயகத்துமணி, அத அப்பே ரட்டே ஜேஷ்ட வகைம சிரேஷ்ட தேச பாலாக்கியன் திதினெக்கே சோகா பிரகாச கீவன அவஸ்தாவே மம இத்தாமத்ம உணா கம்மிங் உணாந்துவேன் தமாய் மே அவஸ்தாவட்ட சாபாகி வென்னே மைத்தாமத்ம சத்துட்டு வேடு அபத்துமா மூலாசனே சிட்டி மகன அப்பே நியத்த பால ஹிட்டபு பார்லிமேந்து மந்திரித்துமா எவகேம அப்பே ஹிதவத் அஸ்வர் மெத்தித்துமா எவகேம சுசைதாசன் மெத்தித்துமா பிலிபந்து விசேஷம் மே அய தமங்கே பிரஜாவகே ஆபத்த வெனுவே தேசபாலன வியாபார தோரகின ஏ தேசபாலன வியாபார துல கப்பி பெண்ண நாயக்கு ஹட்டிட்ட கட்டெடுத்து கருப்பு ஆய மம மெயின் பழமுயம்ம மம கமதி கரு கதாநாயகத்துவ நீத்தபால மேத்துமா கன எத்துமா எக்ஸாத்ஜாதிக பக்ஷ பதாக ஜோதே எக்ஸாத்ஜாதிக பக்ஷே இத்துமா கட்டயுத்து கரன காலே மட்ட மதக்காய் மகே பியாக்கே சமகாலினே மகே பியாத் ஏ காலே ஓகே தேசபாலன வியாபார வலட்ட விவித அவஸ்தாவில செனக சாபாகிகரோமின் கட்டயுத்து கருபோ ம குடா காலே தக்க எனிசா நீத்தபால மேத்துமா சமக மட்ட பாலிமேந்து இன்ன அவஸ்தாவில் லபுன எக்தாஷ்டம சியா சூனமே மகே பியா சமக தேசபாலனை கரப்போ சமக மட்ட பாலிமேந்துவ நியோஜனை கர கிரிமட்ட லபுன மட்ட மதக்காய் அப்பி ராஜயாக் லபா கனிம சந்தா ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷ ஹட்டியட்டேதா அப்பி விபக்ஷ இந்தகின அப்பி பாத யாத்ரா ஜனகோசா மேவகே மகா தேசபாலன வியாபார கட்டயத்து கரண காலி ஏ மஹிந்த ராஜபக்ஷ ஜனாபாயத்துமா ஹிட்டபு ஜனாதிபாயத்துமா எத்துமா காலே ஸ்ராவஸ்தி மகே காமரேட்ட அவில்ல பாதயாத்ராவயன் மகே காமரின் கிரிபத் கால அப்பி கியா ஹத்தர பஸ்தெனக்கு எகத்துவேலா டவுன் ஹோல் நமுத் டவுன் ஹோல் எகட்டு அனகொண்ட கிசிம கெனக் கிட்டியனே அப்பி எவிலே மம கிவ்வாலி அப்பே மஹிந்த ராஜபக்ஷ மேய்த்துமாட அத செனகனத்தி நிசா மே பாதயாத்ராவ அசார்த்துக்கன எமுனுத் ஏ காலே ஹட்டிட்டு வின கராண்டதி அண்ணா பொலிசியாத் எக்க அரகலியாக கரணிக்கத்தமே அப்பட கராண்டதி எஹம கதா கரகர இன்னகொட அப்பி கிஹில்ல வட்டையா கரகெனகொட நியத்தபால மைத்துமா திக பெனர்வல சட்டம் பாட்ட லியாகென விசால சினகக் எக்க பெமினுனா ஏன் தமாய் அப்பி பலவினி கிலோமீட்டர் தாஹத மொரட்டுவ தக்வா ஓகே சினகத் எக்க தமாய் அப்பி பாத யாத்ராவட கமங் கரி தமும் நியோஜனை கரன தேசபாலன வியாபாரேட பக்ஷேட ஓன் ஆதரே கரா இவகேமே ஜனதாவட ஆதரே கரா ஓகே நீதபால மைத்துமாகே புத்திர அப்பிட்ட ஆசிரியக்கரான் லபுன உத்தியாம நீதபால ஓ அன்ற பண்டாரநாயக மகாத்தாக்கு சமீப ஹிதவத்தை கட்டியிட கட்டயத்து கர நாகரிக மந்திரிவரே விவித தேசபாலன தனத்துரு லபமிங் தமங்கே ஜனதா வெனுவேம் பக்ஷ வெனுவேம் தம ஜீவிதேம கெப்பகரப்பு நாயக்கே தமாய் ஜிந்தாச நீதபால மைத்துமா இவகேம அப்பி அஸ்வர் மைத்துமா கன கதா கரத் மட்ட எத்துமா சீபத்வென் எக்தா நமசி அசு நமே மம ஹிதனோ எத்துமா
අද මෙකල හිටියනම් වඩා වැදගත් කියලා. මොකද පාර්ලිමේන්තු සම්ප්‍රදාය ගැන, බ්‍රිතාන්‍ය පාර්ලිමේන්තු සම්ප්‍රදාය ගැන, මේ ස්කීම් ගැන ඒ ඒ එවැනි පොත්වලින් උදාහරණ අරගෙන ස්ථාවර නියෝග මතු කරමින් තමයි තමන්ගේ ප්‍රතිවාදියාට පහර දුන්නේ. එහෙම නැතුව ඇසබී වචන සහ මේ අසම්මත ක්‍රියාවලයේ දෙමින් පාර්ලිමේන්තුවේ තමන්ගේ ප්‍රතිවාදීන්ට පහර ප්‍රහාර එල්ල කරන්න කවදාවත් කටයුතු කළේ නැහැ. අපි 1989 එදා අපට කතා කරන්න ඉඩ දෙන්නේ නැහැ එතුමා. මොකක් හරි ස්ථාවර නියෝගයක් අරගෙන ඒ පොත අරගෙන හරියට ඉදිරිපත් කරනදී අපි ඔවුන්ගෙන් අධ්‍යයනය කරා. අපි ඔවුන්ගෙන් යම ඉගෙන ගත්තා. මේ පාර්ලිමේන්තුවට එන තරුණ මන්ත්‍රීවරු හැට අපට එදා යම්කිසි අධ්‍යයනයක් කරන්න, යම්කිසි අභ්‍යාසයක් ලබන්න අපට අස්වර් මහතුමා වගේ ශ්‍රේෂ්ඨ දේශපාලකකින් අපට ලැබුණා. ඔව්, නියතපාල මහතුමා වගේම එක්සත් ජාතික පක්ෂයේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ, ඒ වගේම අස්වර් මහතුමත් එක්සත් ජාතික පක්ෂයේ 89 වකවානුවේ, ඒ වගේම ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ ප්‍රේම රණසිංහ ප්‍රේමදා ජනාපතිතුමාගේ ඉතාම හිතවත එක් හැටියට කටයුතු කළා. මං හිතනවා දන්නවා සමහර අවස්ථාවල කතා කරා. ඔහු හොඳ මුස්ලිම් භක්තිකේ. ඒ වගේම ඔහු පස්වේල හොඳට ආගම අදහලා, ඒ වගේම ඔහු හරියට කම්පා වුණා දුෂ්කර ප්‍රදේශවල ඉන්න මුස්ලිම් ප්‍රජාව ගැන විශේෂ අවධානය යොමු කරලා ඒ ප්‍රදේශවලට, විශේෂයෙන් මොනරාගල දිස්ත්‍රික්කේ අලුපත, බකිනිගහවෙල, කනුල්වෙල වැනි ප්‍රදේශවලට ඇවිල්ලා ඒ මහා ධනපති මුස්ලිම් ධනකුවේරයෝ සමග පමණක් නෙවෙයි අහිංසක පීඩිත මුස්ලිම් ජනතාව සමග සමීපව සම්බන්ධතාවයකින් කටයුතු කරපු මුස්ලිම් ප්‍රජාවගේ නායකයෙක් තමයි අපේ අස්වර් මහතුමා. ඒ වගේම මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාත් බොහෝ හිතවත්ව කටයුතු කරා. අවසන් මොහොත දක්වාම ඔහු සමග එකට කටයුතු කරපු මුස්ලිම් නායකයෙක්. ඒ වගේම දරු කතානායකතුමා සිසේදාසන් මහතුමා උගතෙක්, ගණකාධිකාරීවරයෙක්. ඒ වගේම ඔහුගේ ඔවුන්ගේ දේශපාලන ව්‍යාපාරවල දෙමළ ජනතාවගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන්, දෙමළ ජනතාවට වෙන අයුක්ති අසාධාරණයේ වෙනුවෙන් කැපී පෙනෙන දේශපාලන කටයුත්තක් කරපු දේශපාලන නායකයෙක්. ඉතින් ඒ නිසා අපිට ගරු කතානායකතුමනි මෙවැනි නායකයින් අභාප්‍රාප්ත වීම, මොවුන් අපාත්‍රීන් සදහටම වෙන්වීම අපට අපේ රටටත්, ඒ වගේම මේ රටේ සිංහල දමිළ මුස්ලිම් ජනතාවටත් මේ ජන කොට්ටාස සමගි කරවමින් මේ රට එක්සත් කරලා සංවර්ධනය කරා ගමන් කරන්න තියෙන කාරණාවේදී බාධාවක් හරියට මම දකිනවා. මම පළමුව විශේෂයෙන්ම නියතපාල මහතුමාගේ පවුලේ සියලුම ඒ උද්‍යාම උද්‍යාම ඇතුළුවේ දූ දරුවන්ට මගේ ශෝකය ප්‍රකාශ කරනවා. ඒ වගේම අපි අස්වර් මහතුමාගේ ඒ පවුලේ සියලු දෙනාටමත් මගේ ශෝකය ප්‍රකාශ කරනවා. ඒ වගේම සුතේදාසන් මහතුමාගේ පවුලේ සියලු දෙනාටත් මගේ ශෝකය ප්‍රකාශ කරනවා. ඒ වගේම පෞද්ගලිකව අප පක්ෂේ, ඒ වගේම අපේ දේශපාලන ව්‍යාපාරයේ අපි මේ අලුත සම්බන්ධ වෙච්ච ආණ්ඩුවේ ශෝකය ප්‍රකාශ කරමින් ඒ සියලු දෙනාටම ඔවුන් ප්‍රාර්ථනා කරන ස්ථානයකට යාම කරා ඔවුන්ට ඒ කුසල් ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් මම නිහඬ වෙනවා. බොහොම ස්තුතියි.